விவிலிய தேடல் வேதனை வேள்வியில் யோபு பகுதி 36.
எனதருமை அன்புள்ளங்களே, யோபு நூலின் கிளைமேக்ஸ் அதாவது உச்சக்கட்டத்தில் இன்று நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். 38 பிரிவில் துவங்கி 42 பிரிவு முடிய 5 பிரிவுகளில் இடம்பெற்றுள்ள இந்த உச்சக்கட்ட நிகழ்வுகள் யோபு நூலை நிறைவுக்கு கொணர்கின்றன. இந்த உச்சக்கட்ட நிகழ்வுகள் ஒரு சூறாவளியுடன் ஆரம்பமாகின்றன. ஆண்டவர் சூறாவளியினின்று யோபுக்கு அருளிய பதில் என்ற சொற்களுடன் இந்த உச்சக்கட்டம் அறிமுகமாகின்றது. அன்பு இதயங்களே, இந்த அறிமுக சொற்கள் ஒரு சில சிந்தனைகளை எழுப்புகின்றன. முதலில் இறைவனை குறிக்க இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள சொல். ஆண்டவர் என்று தமிழில் கூறப்பட்டுள்ள இந்த சொல்லுக்கு இணையான எபிரேய சொல் யாவே. யோபு நூலில் யாவே என்ற இந்த சொல் முதல் முறையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நூலின் 3 பிரிவிலிருந்து 37 பிரிவு முடிய யோபு, அவரது 3 நண்பர்கள், இறுதியில் இளையவர் எலிஹு என்ற ஐவருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடல்களில் கடவுள் என்று பொருள்படும் எல் எலோஹிம் ஷத்தாய் ஆகிய சொற்களை பயன்படுத்தப்பட்டு வந்தன. 38 பிரிவில் முதல் முறையாக யாவே என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அன்பு இதயங்களே, யாவே என்ற சொல் குறிக்கும் ஆண்டவருக்கும் எலோஹிம் போன்ற சொற்கள் குறிக்கும் கடவுளுக்கும் வேறுபாடுகள் உள்ளன. யாவே என்ற சொல் இறைவனை மனிதர்களுக்கு மிக நெருக்கமாக கொணரும் சொல். எலோஹிம் போன்ற சொற்களோ தூரத்தில் வானத்தில் உறையும் இறைவனை குறிக்கும் சொற்கள்.
அன்பு நெஞ்சங்களே, பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயண நூலில் எரியும் முட்புதர் வழியே மோசேயை சந்திக்க வரும் இறைவன் தன்னை மோசேக்கு அறிமுகப்படுத்திக் கொள்ளும் வேளையில் யாவே என்ற சொல்லை பயன்படுத்துகின்றார். எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கும் இஸ்ராயல் மக்களை விடுவிக்கும் பணிக்கென மோசேயை அழைக்க வந்த இறைவன் தன்னை யாவே என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார். இனி தான் தூரத்தில் வானத்தில் உறையும் கடவுளாக அல்ல, மாறாக இஸ்ரேல் மக்களுடன் நேரடி தொடர்பும் உறவும் கொள்ளும் ஆண்டவராக இருக்க விழைவதை யாவே என்ற அறிமுகத்தின் வழியே உணர்த்தினார். அத்தகைய ஒரு நேரடி தொடர்பை யோபுடன் உருவாக்கவே இறைவன் யாவேயாக யோபை சந்திக்க வருகின்றார். அன்பு நெஞ்சங்களே, யோபு நூல் 3 பிரிவு முதல் 37 பிரிவு முடிய உள்ள 35 பிரிவுகளில் யோபு, எலிப்பாசு, பில்தாது, சோப்பார், இறுதியாக எலிஹு ஆகிய 5 பேரும் மேற்கொண்ட உரையாடலில் கடவுள் ஒரு கருத்தாக பேசப்பட்டார். இப்போது அந்த ஐவரை, குறிப்பாக யோபை, இறைவன் நேருக்கு நேர் சந்திக்க வந்திருக்கின்றார் என்ற எண்ணத்தை வலியுறுத்த யாவே என்ற சொல் முதன்முறையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது.
எனது அருமை அன்புள்ளங்களே, இறையியல் வழியே ஒரு கருத்தாக நாம் சிந்திக்கும் கடவுளுக்கும் மதத்தின் வழியே ஓர் உறவாக நாம் சிந்திக்கும் இறைவனுக்கும் உள்ள வேறுபாட்டை மார்டின் பூபர் என்ற மெய்யியல் அறிஞர் அழகாக விளக்கியுள்ளார். கடவுளை பற்றி அறிவுபூர்வமான கருத்துக்களை தொகுத்து வழங்குவது இறையியல். ஆனால் இறைவனை நேருக்கு நேர் உணர்வு பூர்வமாக சந்திப்பதற்கு உதவுவது மதம் என்று பூபர் அவர்கள் கூறியுள்ளார். இறையியல் வழியே இறைவனை பற்றி சிந்தித்து நம் அறிவை வளர்த்து கொள்ள முடியும். ஆனால் மதத்தின் வழியே நாம் இறைவனையே சந்தித்து உறவை வளர்த்து கொள்ள முடியும்.
அன்பு நெஞ்சங்களே, இறையியல், மதம் என்ற இரு வழிகளில் நாம் பெறும் கடவுள் அனுபவங்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை விளக்க பூபர் அவர்கள் ஓர் எடுத்துக்காட்டை பயன்படுத்தியுள்ளார். நாம் உணவு விடுதிக்குச் செல்கையில் உணவு வகைகளின் பட்டியல் அச்சிடப்பட்ட மெனு அட்டை நமக்கு தரப்படும். மெனு அட்டை வழியே உணவு வகைகளை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள முடியுமே தவிர மெனு அட்டையை நம்மால் சாப்பிட முடியாது. இறையியல் என்பது மெனு அட்டை போன்றது. அந்த உணவை நேரில் சுவைப்பது நாம் பின்பற்றும் மதம் போன்றது என்று பூபர் அவர்கள் விளக்கியுள்ளார்.
அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் சூறாவளியினின்று யோபுக்கு அருளிய பதில் என்ற அறிமுக வரியில் அடுத்து நம் கவனத்தை ஈர்க்கும் சொல் சூறாவளி. சூறாவளி என்ன செய்யும்? சுழற்றி அடிக்கும் அனைத்தையும் தலைகீழாக புரட்டிப்போடும். யோபை சந்திக்க வந்த இறைவன் ஏன் சூறாவளியைத் தேர்ந்தார் என்ற கேள்வி நமக்குள் எழுகின்றது. ஏற்கனவே பல நிகழ்வுகள் யோபின் வாழ்வை தலைகீழாக புரட்டிப்போட்டிருக்கும் வேளையில் மீண்டும் ஏன் ஒரு சூறாவளி என்று கேட்கத் தோன்றுகின்றது அல்லவா? ஒருவேளை இதுவரை புரட்டிப்போட்டவற்றை மீண்டும் நிமிர்த்தி வைக்க மற்றொரு சூறாவளியை இறைவன் தேர்ந்தெடுத்தாரோ என்று எண்ணி பார்க்க தோன்றுகின்றது. ஆம் அன்புள்ளங்களே, இந்த நூலின் இறுதியில் அதுதான் நிகழ்கிறது. யோபின் வாழ்வில் நுழைந்த பல புயல்கள் சூறாவளிகள் வழியே சிதைந்து உடைந்து புரட்டி போடப்பட்ட அனைத்தும் மீண்டும் நல்ல நிலையில் நிமிர்த்தி வைக்கப்படுகின்றன.
இறைவன் சூறாவளியின் வடிவில் யோபை சந்திக்க வந்ததை பற்றி சிந்திக்கும் யூத மதகுரு ஹெரால்ட் குஷ்னர் அவர்கள் இச்சூழலை 23 திருப்பாடலுடன் இணைத்து சிந்திக்கின்றார். ஆண்டவரே என் ஆயர் என்று ஆரம்பமாகும் இத்திருப்பாடலில் முதல் 3 இறை வாக்கியங்களில் திருப்பாடலின் ஆசிரியர் ஆண்டவரை ஓர் ஆயனாக குறிப்பிட்டு பேசும்போது அவர் என்ற சொல்லை பயன்படுத்தியுள்ளார். புல்வெளி மீது அவர் இளைப்பாறச் செய்வார், நீர்நிலைகளுக்கு அவர் அழைத்துச் செல்வார், அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார், அவர் என்னை நீதிவழி நடத்திடுவார் என்று ஆயனின் அற்புத குணங்களை விவரிக்கின்றார் ஆசிரியர். 4 இறை வாக்கியத்தில் இறைவனுடன் நேருக்கு நேர் பேச ஆரம்பிக்கின்றார்.
மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன், உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும்.
4 இறை வாக்கியத்திலிருந்து அவர் என்ற வார்த்தைக்கு பதில் நீர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். நீர் என்னோடு இருப்பதால் நான் அஞ்சமாட்டேன், உமது கோல் என்னை தேற்றும், நீர் எனக்கு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர், நீர் என் தலையில் நறுமணத் தைலம் பூசுகின்றீர் என்று இப்பாடலின் இறுதி வரை இறைவனுடன் நேரடியாகவே பேசுகின்றார் ஆசிரியர்.
அன்பு இதயங்களே, அவர் என்று ஆயனை பற்றி ஆண்டவரை பற்றி பேசி வந்தவர் நீர் என்று ஆயனிடம் ஆண்டவரோடு பேச ஆரம்பித்துள்ளது நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கும் ஒரு மாற்றம். இந்த மாற்றம் நிகழும் வரியும் முக்கியமான ஒரு வரி. சாவின் நிழலும் இருளும் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்கும்போது நீர் என்று இறைவனிடம் பேச ஆரம்பிக்கின்றார் திருப்பாடலின் ஆசிரியர். என தர்மை அன்புள்ளங்களை, துன்பங்கள் நம்மை சூழ்ந்து நெருக்கும் போது நாம் இறைவனை விட்டு அகன்று விடுகின்றோம், அல்லது இறைவனை நம் வாழ்விலிருந்து அகற்றி விடுகின்றோம். துயரத்தின் பிடியில் சிக்கிய பலர் கோவிலை, மதத்தை, கடவுளை மறந்து மறுத்து வாழ்கின்றனர் என்பதை நாம் அறிவோம். இதற்கு நேர்மாறாக அன்புள்ளங்களே, துன்பங்களை சந்திக்கும் பலர் இறைவனிடம் இன்னும் ஆழமான உறவு கொள்வதையும் நாம் அறிவோம். அத்தகைய ஒரு நிலையில் திருப்பாடலின் ஆசிரியர் இருந்தார், அதே நிலையில் யோபும் இருக்கின்றார். துன்பத்தின் அரக்க பிடியில் சிக்கி தவித்த யோபு இறைவனிடம் முறையிட்டாலும் கோபப்பட்டாலும் அவரை விட்டு விலகவே இல்லை. எனவே துன்பத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கும் அவரை சந்திக்க வந்த இறைவன் நேரடியான தொடர்பு கொள்ள வருகிறார் என்பதையே யாவே என்ற சொல் நமக்கு உணர்த்துகின்றது.
சூறாவளியின் வழியாக யோபை சந்திக்க வந்த இறைவன் யோபுடன் நேருக்கு நேர் மோத வந்திருப்பதை போல் பேசுகின்றார். தன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல யோபு ஒரு வீரனைப் போல் தயாராக இருக்க வேண்டும் என்று இறைவன் அழைக்கின்றார். ஆண்டவர் சூறாவளியினின்று யோபுக்கு அருளிய பதில், வீரனைப் போல் இடையினை இறுக்கிக் கட்டு, வினவுவேன் உன்னிடம், விடை எனக்களிப்பாய். இந்த அழைப்பை தொடர்ந்து அங்கு நிகழ்வது நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றது. மனவேதனையுடன் அல்லது கோபத்துடன் யோபு எழுப்பிய கேள்விகளுக்கு இறைவன் பதில் சொல்ல வந்துள்ளார் என்று எண்ணியிருக்கும் நமக்கு ஓர் அதிர்ச்சி காத்திருக்கின்றது. பதில் சொல்வதை விட்டுவிட்டு யாவே இறைவன் கேள்விக் கணைகளை தொடுக்கின்றார்.
ஆம் அன்புள்ளங்களே, 38 முதல் 41 முடிய உள்ள 4 பிரிவுகளில் ஆண்டவர் யோபிடம் 77 கேள்விகளை கேட்கின்றார் என்று விவிலிய ஆய்வாளர்கள் கணக்கிட்டுள்ளனர். இந்த கேள்விகள் எல்லாமே பதில் சொல்ல முடியாத வண்ணம் பதிலையும் தன்னகத்தே கொண்டிருக்கும் கேள்விகள். ஆண்டவர் யோபிடம் எழுப்பிய இந்த கேள்விகளில் நமது தேடல் பயணம் அடுத்த வாரம் தொடரும். அன்புள்ளங்களே, இறுதியாக ஓர் எண்ணம். செப்டம்பர் 5 இச்செவ்வாயன்று புனித அன்னை தெரேசா இறையடி சேர்ந்ததன் 20வது ஆண்டு நிறைவை நினைவு கூறும் இந்த வேளையில், அந்த அன்னையின் பரிந்துரையால் நாம் துன்பங்களை தாங்கும் பக்குவம் பெறவும், துன்பத்தின் கோரப்பிடியில் சிக்கியிருப்போருக்கு நம்மால் இயன்ற ஆறுதல் தரவும் இறைவனை இறைஞ்சுவோம்.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.